முதல் வாசகம். பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமேத்திக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள், 15 முதல் 17 வரை உள்ள வார்த்தைகள். அன்புக்கு உரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன் மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக, மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவையா? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். எழிகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார்.
செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
பிரிவு 6, இறை வார்த்தைகள் 43 தொடங்கி 49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளமில்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
உணர்ந்து கொண்டால் உறுதியோடு வாழ்வோம்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வினை திருத்தூதர்கள் 12 பேருமே 3 ஆண்டுகள் அவரோடு இருந்து பயணிக்கிறார்கள், பேசுகிறார்கள், உறவாடுகிறார்கள், இன்னுமாக அவரிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமாக கடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை உணர்ந்து கொண்டார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு முறை இயேசு அங்கிருந்த மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இறைவார்த்தையை கேட்டதால் எனக்கு பின்னாக வரவில்லை, மாறாக வயிறார உண்டதால் நீங்கள் என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்று மிக அப்பட்டமாக இயேசு கிறிஸ்து அங்கிருக்க மக்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து இப்படி சொன்ன இயேசு தனக்காகவே தன்னுடைய வழித்தோன்றல்களாக தனக்காக வாழ்வை கொடுப்பதற்காக வந்த திருத்தூதர்களை பார்த்தும் கூட, இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை, எவ்வளவு காலம்தான் நான் உங்களோடு இருக்கப் போகிறேன் என்று சொல்லி அங்கே திருத்தூதர்களையும் இயேசு ஒருமுறை மிக காட்டமாக பேசியதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான சிந்தனைகளை இயேசு மிக தெளிவாக இன்றைய நாளில் கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது எந்த அளவு உண்மையோ அந்த அளவிற்கு கிறிஸ்து என்கிற நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நாம் வாழ்வதில் எவ்வளவு பெருமை அடைகிறோம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒரு கிறிஸ்டினாக இருப்பதால் எனக்கு வேலை கிடைக்கிறது, எனக்கு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனில் எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கிறார்கள், பங்கிலே எனக்கு உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதிலெல்லாம் பெருமை கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவை தனிப்பெரும் இறைவனாக, தலைவனாக, ஆசிரியனாக, என்னுடைய வழிகாட்டியாக, முன்மாதிரியாக நான் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுதுதான் நான் பெருமை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே இயேசு உணர நம்மை அழைக்கிறார். ஆஸ்கர் ரொமேரோ என்ற ஒரு புனிதரை பற்றி நாம் திருச்சபை வரலாற்றிலே பார்க்கிறோம். 1917 ஆகஸ்ட் 15 பிறந்த அவர் ஒரு சாதாரண எளிய மனிதனாக, ஒரு சிறுவனாக, இளைஞனாக வளர்ந்து குருமடத்திலே சேருகிறார். குருமடத்தில் சேர்ந்த பின்பாக ஒரு அருள் பணியாளராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்புக்காம் என்று சொல்லுகிறார். எனவே அதன் பின்பாக அவர் அருள் பணியாளராகவும் மாறி ஆயராகவும் திருநிலைப்படுத்து பேராயராகவும் எல் சதோர் என்கிற ஒரு பகுதியிலே அவர் இருக்கிறார். ஆஸ்கர் ரொமேரோவை பொறுத்தவரையும் பெரிய அளவு மக்களோடு இணைந்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்வக்கூடிய ஒரு ஆயராக அவர் முன்பகுதியிலே இல்லை. அவர் ஆயராக இருந்த பொழுது அங்கு இருக்கின்ற ஆட்சி, அதிகார பீடம், அங்கிருந்த அதிகாரத்தில் இருந்த மனிதர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, பழமையான சிந்தனைகள், பழமைவாதிகள் என்று சொல்லக்கூடிய கணக்கிலே அங்கே ஆஸ்கர் ரொமேரோ இருக்கிறார். அவரை பொறுத்தவரையும் பூசையை வைக்கணும், வழிபாட்டை நடத்தணும், சாமியை கும்பிடணும், சட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. மக்கள் படுகிற வேதனையோ, மக்கள் படுகிற துன்பமோ, மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் அவர் அந்தளவு அதிகமாக குறித்து பேசியவராக, சிந்தித்தவராக, அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இல்லாததை அவருடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஆயராக இருக்கிற, பேராயராக உயர்த்தப்பட்டு இருக்கிற அவர் மக்கள் மீது எப்படி ஆழமான புரிதல் இல்லாத ஒரு ஆயராக இருக்க முடியும் என்று அங்கிருந்த அருள் பணியாளர்கள் எல்லாம் சிந்திக்கிற பொழுதுதான் ஒரு அருள் தந்தையினுடைய உண்மையான விசுவாச வாழ்வு மிக்க மக்கள் பணியின் வழியாக அவர் தன்னுடைய வாழ்வினுடைய இன்னொரு பகுதிக்கு கடந்து செல்கிறார். அப்போதுதான் மக்களுடைய ஏழ்மை, எளிமை, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், மேலிருக்கிற அதிகார வர்க்கத்திலிருந்து வந்த அடிமைத்தன சிந்தனைகள் இவற்றையெல்லாம் கண்ணூர கண்ட ஆஸ்கர் ரொமேரோ என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, லூக்கா நற்செய்தி 4:18-19, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதல்லவா. விடுதலை வாழ்வளிப்பதற்காக விடுதலையின் நாயனாக இயேசு கிறிஸ்து வந்தாரே, அவரை பின்பற்றி வாழுகிற நான் ஏன் மாறக்கூடாது என்ற சிந்தனை அவருக்கு எப்போது வந்தது என்று சொன்னால், அந்த மக்கள் படுகின்ற வேதனை உணர்கிற பொழுதுதான் உணர்ந்த மாத்திரத்தில் என்ன செய்கிறார், உறுதி கொள்கிறார். என்ன உறுதி எடுக்கிறார், இந்த மக்களுக்காக நான் இறந்தாலும் பரவாயில்லை, இயேசு எவ்வாறு இந்த அகில உலக பாவத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை தந்தையாம் இறைவன் அனுப்பியதை இங்கே உறுதி செய்து நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த இறை வார்த்தைக்கேற்ப தன்னை முழுவதுமாக கையளித்த இயேசுவினுடைய உண்மையான சீடனாக ஆஸ்கர் ரொமேரோ உருமாறுகிறார். எனவே ஒரு நாள் இப்பொழுது நான் திருப்பள்ளி நிறைவேற்றி கொண்டிருப்பது போல அவரும் அங்கே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து துப்பாக்கியோடு வீரர்கள் உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் ஆஸ்கர் ரொமேரோவை நேராக பார்த்து சுடுகிறார்கள். ஒரு கையிலே அப்பத்தட்டையும் இன்னொரு கையிலே திருக்கிண்ணத்தையும் ஏந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலையும் திருரத்தையும் ஏங்கியவராக நிற்கின்ற பொழுது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அந்த இடத்துல இறந்து போகிறார். அப்போதுதான் மக்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள், இவர் உண்மையாக எங்களை உணர்ந்து கொண்டதால், இயேசுவின் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டதால் இன்று எங்களுக்காக உறுதியான மனநிலையோ தன்னுடைய உயிரையும் இழக்க இவர் எங்களுக்காக முன்வந்தார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அவருடைய இருப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான புரிதல்களை கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்ந்து கொள்ளுதலை புரிதல் என்றும் வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு திருச்சி என்று சொன்னவிடம் நம்முடைய புரிதல் எல்லாம் எதுவாக இருக்கிறது, மலைக்கோட்டை என்று சொல்லுகிறோம். திருநெல்வேலி என்றவுடன் என்ன ஞாபகத்திற்கு வருகிறது, அல்வா. நான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுக்கறதை இங்கே சொல்லலை, அல்வா வந்து ஃபேமஸானது திருநெல்வேலியில். திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் பூட்டுக்கு ஃபேமஸானது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள், தலைநகரங்கள், மாநகரங்கள், ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒவ்வொரு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. ஆக இந்த சிறப்பு மிக்கதாக இருப்பதை என்ன செய்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். உணர்ந்து கொண்ட பின்பு என்ன செய்கிறோம், அதிலே உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதித்தன்மையை தான் இன்றைய நாளிலே பவுல் முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். பவுலை குறித்து நாம் மிக தெளிவாக பல்வேறு உதாரணங்களை பார்க்கலாம். நான் செமினாரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிறைப்பணிக்கு போவேன், ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அந்த ஜெயில் மினிஸ்ட்ரியில் எனக்கு இருந்த ஆர்வம் வந்து எப்படின்னா, அந்த சிறை கைதியாக இருந்த பவுலை வச்சே என்னுடைய டெசர்டேஷன் என்று சொல்லப்படுகிற ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க நான் விரும்பினேன். எனவே சிறைப்பணி என்பதை ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாக எப்படி செய்ய முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை பவுலடியார் எப்படி ஒரு நற்செய்தி பணியாக சிறையிலிருந்து சிறைகூட மடல்களை எழுதினார் என்பதை நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து புனித பவுலடியார் சிறையிலிருந்து நற்செய்தி பணியாற்றினார், இன்றைய சிறைப்பணி ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி என்று என்னுடைய ஆய்வு கட்டுரையை இறையில் மாணவனாக சமர்ப்பித்தேன். அப்போது பவுலடியாரை பற்றி எத்தனை புத்தகங்களை வாசிக்க முடியுமோ அத்தனை புத்தகங்களை வாசித்தேன். அதிலெல்லாம் நான் கண்டது பவுலடியார் வெரி ஜீனியஸ், அவரை போல ஒரு தலைச்சிறந்த ஒரு படிப்பாளி, அந்த அளவு சட்ட திட்டங்களை எல்லாம் நுணுக்கமாக கற்றவர். அவரே சொல்லியிருக்கிறாள் அல்லவா, நான் கமாலியலுக்கு அடியிலே சட்டம் பயின்றவன். ஆக இந்த அளவு ஆழமாக சட்ட திட்டங்களை பயின்ற பவுலடியார் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக தமஸ்கு வழியிலே குதிரையிலே சென்று கொண்டிருந்த அவரை ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ளுவதற்கு முன்பாக என்ன செய்கிறார், ஒரு கடிதத்தை பெறுகிறார். ரோமை அரசிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்று கங்கணம் கட்டிக்கிட்டு போகிறார். எதுக்கு போகிறாரு, வாங்க எல்லாம் இயேசுநாதர்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரலான்னு போகிறாரா, இல்லை, வாள் எடுத்துகிட்டு போகிறாரு. எவெல்லாம் வரான்னா சல்லு சல்லுன்னு சீவிட்டு போயிட்டே இருக்கணும். எவெல்லாம் கிறிஸ்டின்னு சொல்கிறானோ, எவெல்லாம் கிறிஸ்தவத்தை பரப்புகிறானோ, எவெல்லாம் திருச்சட்ட அதாவது இயேசுவனுடைய வார்த்தைகளையும் போதனைகளையும் கேட்டதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அத்தனை பேரையும் வாளுக்கு இரையாக்க வேண்டும், அத்தனை பேரையும் சிறையில் அடைக்க வேண்டும், அத்தனை பேரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பவுலடியார் போகிறார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், தடுத்து ஆட்கொண்டு எந்த வாளால் தடுக்க வேண்டும் என்று முயற்சித்தாரோ அத்தகைய பவுலடியார் இயேசு கிறிஸ்து தடுத்து ஆட்கொண்டு, நீ துன்புறுத்தும் ஏசு நானே என்ற வார்த்தை தான் அங்கே பவுலடியாருக்கு உணர்த்தப்படுகிறது. அப்படி உணர்த்தப்படுகிற பொழுது ஆழமான உறுதித்தன்மை அவருக்குள்ளே ஆழமாக வேரூன்றப்படுகிறது. ஏசு அவருக்கு அழைப்பு கொடுத்த போது திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 9வது அதிகாரத்திலே 1 முதல் வருகிற இறை வார்த்தைகளிலே ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் பவுலடியாருடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பவுலடியாருடைய அழைப்பிலே இன்றைய நாள் வாசகத்தை நான் மிகவும் கவனமாக என்னுடைய அறையிலே அமர்ந்து வாசித்து பார்த்தேன். என்னால் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 10,000 பேர் 1,000 2,000 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல போயிட்டு ஐஎம் எ சின்னர், நான் ஒரு பாவி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்குள்ள சமூகம் அப்படி இருக்குது, நம்ம சின்ன தப்பு செஞ்சாலே அதை ஊதி பெருசாக்குற சமூகம் இது. எப்படி சின்ன பிள்ளைங்களாம் பலூனை ஊதி ஊதி உடச்சி டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குமோ அதே மாதிரி இருக்கிற காரியத்தெல்லாம் ஊதி 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 பெருசாக்கி நம்ம பேரை நார்நாராக கிழிக்கிற சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக இன்றைய நாளிலே பவுலடியார் பிளெண்டாக என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பாவி, பாவிகளிலும் பெரிய பாவி. இங்குதான் ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்பொழுது நாம் நான் யார் என்று உணர்ந்து கொள்கிறோனோ அப்போதுதான் ஆண்டவரை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. ஒரு பானை நிறைய தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த தண்ணீர் அந்த பானைக்கடியிலே ஓட்டை இருக்கிறது என்பது தெரியாத வரையும் என்ன செய்கிறோம், பானையில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னே தெரியலை அப்படின் தான் யோசிப்போம். ஆனால் பானையினுடைய அடியிலே ஒரு ஓட்டை, சின்ன ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும் என்று நாம் கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஊற்றுகிற தண்ணீர் கீழே போகாமல் அது நிறைந்த குடமாக நிறை குடமாக மாற வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் பவுலடியார் என்று செய்கிறார். நான் இதுவரை பாவம் செய்தேன், பாவியாக இருந்தேன், ஆனால் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் என்னை தொட்டிருக்கிறார். எனவே என் வழியாக நான் செய்த எல்லா பாவங்களையும் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். எனவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இன்றைய நாளில் என்னை ஆசீர்வதித்து அவர் திடப்படுத்துகிறார். பாவிகளை மீட்க வந்த இயேசு என் பாவங்களை இன்றைய நாளிலே முழுவதுமாக அகற்றுகிறார் என்று புனித பவுலடியார் நம்புவது போல நாம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக இரண்டு கருத்துக்களை சொல்லுகிறார். ஒன்று, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். நான் சில நேரங்கள்லாம் பார்க்குற மக்கள்கிட்டையோ இல்லை என்கிட்ட பேச வர மக்கள்கிட்டையும் சொல்லுவேன், தயவு செய்து இறை வார்த்தையோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் அதில் ஆழமாகவும் என்னுடைய சிந்தனையை வைக்கிறேன். டோன்ட் ப்ளே வித் பைபிள் வேர்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையோடு விளையாடியாதீர்கள். ஆனால் இன்று பலரும் ஆண்டவருடைய வார்த்தையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார் அல்லவா, ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுபவர்களெல்லாம் மின்னரசுக்குள் நுழைய முடியாது. இப்படி என்றால் யார்தான் நுழைய முடியும்? நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பவர்கள். எல்லோருமே நல்லவர்கள்தான், ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்துணை பேரும் நல்லவர்கள்தான். ஆனால் இந்த சமூகம் நம்மை எப்படி மாற்றிவிட்டது என்று சொன்னால், நல்லவற்றிலிருந்து கெட்ட கனிகளை கொடுக்கிற மரமாக நம்மை மாற்றிவிட்டது என்று பார்க்கிறோம். இந்த மரம் குறித்த இறையல் மிகப்பெரியது. என்ன ஃபாதர், ஒரு மரம் தானே? ஆம், ஒரு மரத்தினால் பாவம் உள்ளே நுழைந்தது, இன்னொரு மரத்தினால் மீட்பு உள்ளே நுழைந்தது. ஏதேன் தோட்டத்திலே வாழ்வின் மரம் என்று சொல்லப்படுகிற மரத்தின் வழியாக அந்த மரத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளாமல் அந்த மரம் கொடுக்கின்ற ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் தந்தையாம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளாமல் பாவத்தில் விழுந்த முதல் பெற்றோர் என்ன செய்கிறார்கள், ஒற்றை மரத்தின் வழியாக ஓரம் கட்டப்பட்டு நின்றார்கள். ஆனால் இன்னொரு ஒற்றை மரத்தின் வழியாக இயேசு தன்னையை முழுமையாக கையளித்த சிலுவை மரத்தின் வழியாக நாம் மீட்படைந்திருக்கிறோம். அத்தகைய மீட்பை உணர்ந்து கொள்ளத்தான் இன்றைய நாளிலே இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்களே. தொடக்க நூலிலே 12:1-9 உள்ள இறைவார்த்தைகளை, நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் முதலில் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார், தன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்து கொண்டார், கடவுள் எனக்கென வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டார், தன் மனைவியோடு அவருக்கென கொடுக்க போகிற அந்த குழந்தை பேச்சை கடவுள் எப்படி கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். இதற்கெல்லாம் மேலாக அந்த குழந்தையை பலியிட சொல்லுகிற பொழுது, எனக்கென அதை ஒப்படை என்று சொல்லுகிற பொழுது அதையும் அவர் உணர்ந்து கொண்டார். அந்த உணர்தல் தான் உறுதியாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வைத்தது. எனவே தான் இன்று வரை நாம் என்ன செய்கிறோம், நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாமை பார்க்கிறோம். அவருக்கு அடுத்ததாக அதே தொடக்க நூல் புத்தகத்திலே 37:45 இறைவார்த்தை வரை பார்க்கிறோம். மிகப்பெரிய எனக்கு பிடித்த ஒரு மனிதன் யோசேப்பு. அந்த மனிதன் படுகிற பாடு, அந்த மனிதன் பட்ட வேதனை, அந்த மனிதனுடைய ஒவ்வொரு நாள் பகலும் இரவும் எந்த அளவு துன்பத்தினுடைய வாசலில் நின்று சென்று கொண்டிருந்தது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவன் நான்கு விதமான சிந்தனைகளுக்குள் நம்மை அழைத்து செல்கிறார். ஒன்று, இறை பராமரிப்பு. 2, இன்னலுக்கு மத்தியிலும் இறைவனின் துணை. 3, பகைவரை அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக தீமைக்கு எதிர்த்தீமை செய்யாமல் நன்மை செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அந்த யோசிப்பு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். தன்னுடைய முதலாளியின் வீட்டில் மனைவி துரோகம் இழைக்க நினைத்தாலும் அவன் முதலாளியினுடைய எண்ணத்தை அங்கே உணர்ந்து கொள்கிறான். அதன் பின்பாக தன் சகோதரர்களுடைய வருகையை உணர்ந்து கொள்கிறான். கடைசியாக சகோதரரிடத்திலே தன்னை வெளிப்படுத்துவதன் வழியாக நான் யார் என்பதை உணர வைத்து, கடைசியாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்த எல்லாவற்றையும் சொல்லி கடவுள் மீது தன் பற்றுறுதியிலே ஆளப்படுகிறான். பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். நன்றாக சாப்பிட உணர்ந்திருக்கிறோம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, திருச்சியில் இருக்கிற ஹோட்டலில் பாதி ஹோட்டல் பேர் படப்படப்படன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் நான் அதை ஆழமாக உணர்ந்து வைத்திருக்கிறேன், புரிஞ்சு வச்சுருக்கிறேன். எங்கே எது நல்லாயிருக்கும், எங்கே எது நல்லா இருக்காது, எங்கே போனால் என்ன கிடைக்கும், எங்கே போனால் என்ன வாங்குவோம், இது யதார்த்தமான மனநிலை, எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் நாம் உணர வேண்டியது யாரை? கடவுளை. இன்று பவுளை போல நாமும் இயேசு யார் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசுவின் மீது அடித்தளமிட்டு நம்மை கட்டி எழுப்ப வேண்டும். மூன்றாவதாக இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது பாறையின் மீது அடித்தளமிட்டு கட்டப்பட்ட அசைக்க முடியாத இல்லமாக வீடாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் கட்டுவதெல்லாம் சாத்தானுடைய குகைகளுக்கு அடியில், உலக மாயைகளினுடைய பின்னணியில், சமுதாயத்தில் இருக்கிற இச்சைக்குரிய அல்லது தீய எண்ணங்களுடைய அடித்தளமாக நாம் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவதால் சாதாரண காத்தடிச்சாலே ஆடிப்போய் நிற்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ வேதனையோ வந்தால் என்ன செய்கிறோம், கட கட கடன் ஆடி அப்படியே சாஞ்சு விழுந்துடுறோம். ஆனால் சாய்ந்து விழுவதற்காக அல்ல, நம்மை தாங்கி பிடிப்பதற்காகவே இயேசு இரு கரத்தையும் விரித்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். அத்தகைய இயேசுவிடம் நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வழியிலே தொடர்ந்து செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து வழி நடத்துகிறார். அவரை யார் என்று உணர்வதற்கு முன்பாக நாம் யார் என்று உணர்ந்து கொள்வோம், அப்பொழுது இயேசுவின் மீது ஆழமான உறுதி கொண்ட ஒரு வாழ்வதனை நாம் வாழ்வோம். இதைத்தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 4:19 இறைவார்த்தையில் இறுதியாக நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக, வழிகாட்டுதலாக, வழிமுறையாக இவ்வாறு சொல்கிறார். நன்மை செய்வதில் நிலைத்து இருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. ஆமீன்.